அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் எம்பி உங்களை நம்ம பாட்காஸ்ட் சேனலுக்கு வரவேற்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு புக் சம்மரியை பற்றி தான். ரீசெண்டாக நான் படித்த ஒரு மிகச்சிறந்த புத்தகத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். அதாவது நம்ம எல்லாருமே ஒரு ஆக்ஷன் மூவி பார்த்துட்டு வந்திருப்போம். அந்த ஆக்ஷன் மூவியை பார்த்துட்டு வந்த பிற்பாடு நம்மளுக்கு வந்து பயங்கரமாக அந்த கை காலெலாம் துருத்துருன்னு இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இந்த புக்கை படித்து முடித்த பிறகு, ஒரு மோட்டிவேஷனல் புக்கை படித்த பிறகு பயங்கர மோட்டிவேஷனாக இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங் தான் எனக்கு கிடைத்தது. அதை தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகும் புக்கோட சம்மரி என்னென்னா, ஜெஃப் கல்லர் அவர்களால் எழுதப்பட்ட Attitude is Everything அப்படிங்கற புத்தகத்தை பத்தி. இதோட டாக்லைன் என்னன்னா, Change your attitude, change your life. என்னுடைய பாட்காஸ்ட்டை இதுக்கு முன்னாடி நீங்க கேட்காதவரா இருந்தீங்கனா, இந்த நெக்ஸ்ட் 10-15 மினிட்ஸ் தயவு செய்து கேளுங்கள். உங்களை மாற்றக்கூடிய பல விஷயங்களை பத்தி பேசியிருக்கேன். இந்த புக்ல இருந்து எடுக்கப்பட்ட மிக சிறந்த தொகுப்புகளை தான் இங்க கொடுத்திருக்கேன். உங்களை இந்த புதிய எபிசோடுக்கு வரவேற்பது உங்கள் MP மற்றும் உங்கள் MP's தமிழ் பாட்காஸ்ட். இந்த புக் மூன்று முக்கியமான விஷயங்களை பத்தி பேசுது. முதல் விஷயம் என்னன்னா, வெற்றி மனதில் இருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்றதான். அதாவது நம்ம எந்த மாதிரி நம்பிக்கை வச்சிருக்கோமோ அந்த நம்பிக்கை தான் நம்மளோட ஆட்டிடியூட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம ஆட்டிடியூட் எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி நம்மளோட லைஃபோட தாட்ஸும் மாறும் அப்படின்றத சொல்றாரு. அதாவது சின்னதா சொல்லணும்னா, எண்ணம் போல் வாழ்வு. ரெண்டாவது விஷயம், வார்த்தைகளை நம்ம கவனிக்கணும். ஆட்டிடியூட் வந்து நம்மளோட வார்த்தைகள்ல இருந்து பிரதிபலிக்குது. இந்த வார்த்தைகளை நம்ம சரியா யூஸ் பண்ணும் பொழுது நம்ம வந்து நம்மளோட கனவுக்கு பக்கத்துலயும் போகலாம் இல்ல தூரத்திலயும் போகலான்றத பத்தி ரெண்டாவது பகுதியாகவும், மூன்றாவது பகுதி என்ன சொல்லுதுன்னா, செயல்படுவோருக்கு எல்லாமே நிறைவேறும் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். நம்மளோட ட்ரீமை வந்து ரியாலிட்டி ஆக்கணும் அப்படின்ற பட்சத்துல பாத்தீங்கன்னா, நம்ம செயல்பட ஆரம்பிக்கணும். அதை பத்தி மூன்றாவது பகுதி விவரிக்குது. ஜெஃப் கெல்லர் இந்த புக்கோட ஆத்தர் பாத்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு லாயரா இருக்காரு. ரொம்ப அன்சாட்டிஸ்பைடான ஒரு லாயர். சோ அந்த ப்ரொஃபஷன்ல இருந்து மாறி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா மாறுறாரு. தன்னோட வாழ்க்கையில தன்னோட ஆட்டிடியூட மாற்றினதுனால தன்னோட வாழ்க்கை எப்படி மாறினதுன்றத பேஸ் பண்ணி எழுதப்பட்டது தான் இந்த புத்தகம். சரி, இந்த ஒவ்வொரு ப்ராப்ளம் வரும்பொழுதும் அந்த பிரச்சனையை மட்டுமே பார்ப்பது, அந்த பிரச்சனையை பத்தி யோசிப்பது. அதனால சோர்வடைறவங்க வந்து எப்பவுமே நெகட்டிவ் ஆட்டிட்யூட் உள்ளவங்க. பாசிட்டிவ் ஆட்டிட்யூட எப்படி அப்ரோச் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, எப்பொழுதும் என்னால் முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பாசிட்டிவ் ஆட்டிட்யூடோ இருக்கவங்க. அதே மாதிரி அவங்க வந்து ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அந்த ப்ராப்ளத்தை பார்க்காம அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத பார்ப்பாங்க. நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையை வந்து ஒரு விண்டோ மூலமா தான் வெளியே பார்க்க ஆரம்பிக்கிறோம். இந்த விண்டோ வந்து நம்ம பிறக்கும் பொழுது ரொம்ப கிளியரா இருக்கு. பின்பு அது மேல நிறைய அழுக்குகள் படிந்து நம்ம பார்க்கும் விஷயம் வந்து நமக்கு மறைக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் நம்ம ரிவைண்ட் பண்ணி குழந்தை பருவத்துக்கு போவோமே. நம்ம எல்லாருமே நடக்க ஆரம்பிக்கும் தருவாயில பாத்தீங்கன்னா, உடனே எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறது கிடையாது. ஆனா கீழே விழுந்து எழுந்து அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிக்கிறோம். ஆனா அப்போ நம்மளோட விண்டோ ரொம்ப கிளியரா இருந்தது. யாரு பார்த்தாலும் அதை பத்தி கன்சர்ன் இல்லாம நம்ம நடக்க ஆரம்பிக்கிறோம். ஆனா பின்பு என்ன ஆகுதுன்னா, நிறைய விஷயங்கள், அதாவது நம்மளோட கிரிட்டிசிசம்ஸா இருக்கட்டும் இல்ல நிறைய ரிஜெக்ஷன்ஸ், டிசப்பாயின்மெண்ட்ஸ், நிறைய சந்தேகங்கள், ஈகோ, இது எல்லாமே நம்ம விண்டோல படிந்து நம்மளோட பார்வையை மறைக்க ஆரம்பிக்குது. இதனால என்ன ஆகுதுன்னா, நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டிக்கு இது ஒரு பெரிய முட்டுக்கட்டையா இருக்குது அப்படின்றாங்க. நம்மளோட ட்ரீம்ஸை நம்மளால அச்சீவ் பண்ண முடியல. இதுக்கு ஒரே வழி என்னன்னா, நம்ம விண்டோஸை நம்ம கிளீன் பண்றதுதான் முதல் ஸ்டெப். சரி, இவ்வளவு பேசுறிய ஆட்டிடியூட கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரும். இதற்கு என்னோட பதில் வந்து, முடியும் தான். நிறைய புக் நான் படிக்கும் பொழுது ஒரு காமனான எக்ஸாம்பிளை பத்தி நிறைய பேர் பேசி பார்த்திருக்கேன். அவர் யாருன்னா, விக்டர் கே ஃபிராங்கல்னு சொல்லப்படுறவர். நிறைய பேருக்கு இவரை தெரியும். இவர் யாருன்னா, மிகப்பெரிய மனோதத்துவ நிபுணர், அதாவது சைக்காட்டிஸ்ட். இவர் வந்து நாசி படையால கைது செய்யப்படுறாரு. பின்பு கேம்ப்ல அடைக்கிறாங்க. இவருக்கு வந்து சரியான உடை கிடையாது, சரியான ஃபுட்டு கிடையாது, சரியான வாட்டர் கிடையாது, ஷெல்டர் கிடையாது. ஆனா இவர்கிட்ட இருந்த ஒரே பாசிட்டிவான திங்கிங் வந்து இவரோட ஆட்டிடியூட் மட்டும்தான். நாசி படையால விடுவிக்கப்பட்ட பிற்பாடு வெளியே வந்த பிறகு இவர் எழுதிய புத்தகம் இன்றைக்கு உலகில மிகச்சிறந்த புத்தகமா கருதப்படுது. மேன் சர்ச் ஆஃப் மீனிங் அப்படின்ற புத்தகம். 9 நாட்கள்ல எழுதப்பட்ட புத்தகம் இது. அதாவது இவரை மாதிரி நம்ம எதிர்கொள்ள போறது கிடையாது சூழ்நிலைகளை. ஆனா எவ்வளவு பாசிட்டிவா இருக்கணும், நம்மளோட ஆட்டிடியூட எப்படி கண்ட்ரோலபிளா இருக்குது அப்படின்றதுக்கான உதாரணம் தான் இது. சரி, ஆட்டிடியூட் மட்டும் பாசிட்டிவா இருந்தா சக்சஸ் கிடைச்சிருமான்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. ஆனா ஆட்டிடியூட் தான் முதல் படி எல்லாத்துக்கும் அப்படின்றது தான் இங்க முக்கியமான ஒரு விஷயம். ஒரு உதாரணம் எடுத்துப்போமே, நம்ம ஒரு லாங் ஜர்னி போனும், நம்மளோட கார்ல போனும். அந்த கார் ஸ்டார்ட் ஆகி போகணும்னா அதுக்கு பெட்ரோல் தேவைப்படுது. அதுதான் இந்த ஆட்டிடியூட். பெட்ரோல் இல்லைனா கார் ஒரு சிறிய அடி கூட நகராது. அதுக்கான முக்கியமான விஷயம் அந்த மாதிரி தான் நம்மளோட ஆட்டிடியூடும். ஆட்டிடியூட் சரியா இருக்கும் பட்சத்தில் நாம் செல்லும் வழி கரெக்டா இருக்கும் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த புத்தகம் சொல்லுது. அதே மாதிரி நம்மளோட மனம் வந்து ரொம்ப ரொம்ப வலிமை படைத்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். உதாரணத்துக்கு எடுத்துப்போமே, நான் 30 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணும் பொழுது என்னோட மைண்ட் வந்து அதற்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கும். நம்ம இந்த கோல் அச்சீவ் பண்ணனும்னா என்னென்னலாம் பண்ணனும் அப்படின்றத என் மைண்ட் யோசிக்க ஆரம்பிக்கும். அதற்கான வழிகளை தேடி போவேன். பின்பு அந்த இலக்கையும் நம்ம அடைவோம். ஆனால் ஒரு நிமிடம் மட்டும் நான் பாசிட்டிவாக திங்க் பண்ணிட்டு பின்பு நெகட்டிவாக திங்க் பண்ணுவேன்னா இது ஒர்க் அவுட் ஆகும்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம மனதளவில் நம்ம நம்பணும், நம்மளால் இந்த விஷயத்தை பண்ணி முடிக்க முடியும்னு தீர்க்கமாக நம்ம நம்பணும். சரி, இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கிறதுனால பிரச்சனைகள் நமக்கு வராது அப்படின்லாம் சொல்ல முடியாது. பிரச்சனைகள் வரும், ஆனால் அதை எதிர்கொள்ளும் விதத்தை நம்ம வந்து மாற்றிருப்போம் அப்படின்றது தான் உண்மை. நம்பிக்கை நம்மை இலக்கை நோக்கி நகர வைக்கும். அதாவது நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணும் பொழுது எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஆப்பர்ச்சுனிட்டிகளாக மாற்றி இலக்கை நோக்கி பயணம் அடைய வைக்கும் அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம். நம்ம எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸசைஸ், அதாவது நடக்க போவதை நம்ம மனதுக்குள்ள ஒரு படமாக்கி பார்ப்போம். நம்மளோட மனது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். நம்ம என்ன நினைக்க சொல்றோமோ அதை கண்டிப்பாக நினைக்கும். உதாரணத்துக்கு பாருங்களேன், நம்ம பிரியாணியை பத்தி யோசிக்கும் பொழுது நம்ம கண் முன்னாடி அந்த பிரியாணி வந்துட்டு போகும். அதே மாதிரி நம்மளோட ஃபேவரட்டான ஒரு மூவி ஸ்டாரை பத்தி யோசிக்கிறோம்னா அவங்களும் நம்ம கண் முன்னாடி வந்துட்டு போவாங்க. இதை எப்படி நம்மளோட அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணுவது அப்படின்றத பார்ப்போமே. உதாரணத்துக்கு நம்ம ஒரு பிரசன்டேஷனோ இல்லை ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங்கோ ஒரு அடுத்த நாள் கொடுக்கணும்னா நம்ம மனசுல சில விஷயங்களை ஓட்டி பாருங்க. அதாவது நீங்க பிரசன்டேஷன் கொடுக்குற மாதிரியும் உங்களோட ஆடியன்ஸ் வந்து கைத்தட்டுற மாதிரியும் இல்லை நீங்க சிறப்பாக பிரசன்ட் பண்ற மாதிரியும் நினைங்க. பின்பு எல்லாமே நன்மையாவே முடியும் அப்படின்றது தான் உண்மை. ஒவ்வொரு நாளும் நீங்க இந்த மாதிரி அச்சீவ் பண்ண நினைப்பதை வந்து மனதோட்டத்தில் வந்து ஒரு படமாக்கி அதை ஓட்டி பாடுங்க. ரொம்ப சுலபமான ஒரு விஷயம். பாசிட்டிவாக அதை நினைங்க. பின்பு ரொம்ப பாசிட்டிவாக உங்களோட அந்த நாள் இல்லைன்னா அந்த நிகழ்வு நடந்து முடியும் அப்படின்றது தான் ஒரு உண்மை. அதே மாதிரி ஒரு இலக்கு அடைகிறதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா கமிட்மெண்ட். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கமிட்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு ஈஸியாக நம்மளோட கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு என்னோட வெயிட்டை ஒரு 10 கிலோ ரெடியூஸ் பண்ணணுன்றத வச்சுப்போமே. தினமும் 10,000 நடைகள், அதாவது 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கணும், 300 கலோரி தான் சாப்பிடணும் அப்படின்றதுல நான் டிட்டர்மைண்டா இருந்தா மட்டும்தான் இந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு கமிட்மெண்ட் இல்லைன்றது தான் அர்த்தம். சரி, இப்போ இன்னொரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுவோம். நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதை எப்படி எதிர்கொள்வது? ஒரு பிரச்சனை வரும்போது அதை இரண்டு மாதிரி எதிர்கொள்ளலாம். ஒன்னு, ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டு அதே ப்ராப்ளத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது முதல் ரகம். இரண்டாவது ரகம், ஒரு பிரச்சனை வந்து விட்டது, இதற்கான சொல்யூஷனை நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். நம்மளோட வாழ்க்கையில பிரச்சனையே இல்லைன்னா வாழ்க்கை சுவாரஸ்யமாவே இருக்காதுன்றது தான் உண்மை. ஒவ்வொரு பிரச்சனை வரும்பொழுதும் நம்ம மைண்ட் வந்து யோசிக்க ஆரம்பிக்கும். யோசிக்க ஆரம்பிக்கும் பொழுது புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நம்மளை எமோஷனலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சிருக்கோம். ஒரு விஷயத்தை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக புரிஞ்சிக்கோங்க. நமக்கு வரும் ஒவ்வொரு பிரச்சனையிலையும் ஒவ்வொரு வாய்ப்பு அடங்கியிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அதை வாய்ப்பாக மாற்றுங்கள். இப்போ இரண்டாவது பகுதிக்கு வருவோம். வார்த்தை வாழ்க்கையை மாற்றும். நமக்கு தெரிந்த ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். வேதாந்திர மகரிஷி ஐயாவோட குழுவில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுதாக இருக்கட்டும் இல்லைனா ஃபோனை எடுத்த பிறகு முதல் வார்த்தையை அவங்க சொல்லக்கூடியது வாழ்க வளமுடன் தான். எவ்வளவு பெரிய ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட், தனக்கு மட்டும் இல்லாம இந்த பாசிட்டிவ் இம்பாக்ட அடுத்தவங்களுக்கும் பாஸ் பண்றாங்க. வார்த்தைகள் மிக மிக வலிமை வாய்ந்தது. அதாவது நம்மளோட எண்ணங்கள் தான் வார்த்தைகளா மாறுது. வார்த்தைகள் நமக்கு நம்பிக்கை, அதாவது பிலீஃப் சிஸ்டத்தை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குது. இந்த பிலீஃப் சிஸ்டம் நம்மளோட ஆக்ஷன் செயல்பாடுகள்ல மிக முக்கியம் வாய்ந்தது. பின்பு முடிவுகள் இதை சார்ந்தே இருக்கும். சோ நம்ம எண்ணங்கள் வார்த்தையா மாறுறதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வார்த்தைகளை சரியா உபயோகிக்கணும். ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதாவது நம்ம கூட வேலை பார்க்கும் ஒருவர் வந்து சேல்ஸ்ல இருக்கும்பொழுது எனக்கு சேல்ஸே வராது அப்படின்றாருன்னு வச்சுக்கோங்களேன். தலைகீழ நின்னு தண்ணி குடித்தாலும் அவங்களால சேல்ஸ் பண்ண முடியாதுன்றது தான் உண்மை. என்ன ஆகுது, இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து வார்த்தைகளா மாறி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துது. இதுதான் வந்து பின்பு ஆக்ஷனாவும் பிரதிபலிக்கும். அதுதான் உண்மை. சோ இனிமேட் ஐ அம் நாட் குட் இன் நம்பர்ஸ் னு பெருமையா சொல்லாதீங்க. இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மன ஓட்டத்தை நம்ம மனதுக்குள்ள ஏற்படுத்தும். உங்களுக்கு ஒரு டிஃபிஷியன்சி இருந்ததுனாலும் அதை வார்த்தைகளில் போட்டு வெளியே கொண்டு வராதீங்க அப்படின்றது தான் முக்கியமான ஒரு விஷயம். இனிமேட் யாரை பார்த்தாலும் நான் கோவமா இருக்கேன் இல்ல அப்செட்டா இருக்கேன் அப்படினா சொல்லாதீங்க. அப்படி சொல்றதுனால உங்களோட ப்ளட் பிரஷரும் டென்ஷனும் தான் உண்டாகும். மிச்சபடி இதனால எந்த பயனும் இல்லைன்றதை புரிஞ்சுக்கோங்க. நீ ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு நான் எப்படி பாசிட்டிவா பேசுறது அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் சொல்லும் அட்வைஸ் என்னன்னா, ஒரு விஷயத்த பாசிட்டிவா பேச ஆரம்பிங்க. உங்களுக்கு பிரச்சனையே இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லுங்க. அந்த பொய்யை சொல்வதனால் அது உண்மையாக மாறுகிறது. நீங்க உங்க மனதை வந்து ஏமாற்ற ஆரம்பிக்கிறீங்க. பின்பு வார்த்தைகளை சரியா உபயோகிக்கும் பொழுது வந்து வெற்றி கண்டிப்பா நிச்சயம் தாங்க. ஏ ஆபீஸ்ல ஒரு கலீக் இருக்காரு, நான் எப்ப போன் பண்ணி ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் சொல்ற பதில் ஃபேன்டாஸ்டிக்கா இருக்கான், சூப்பரா இருக்கேன் அப்படின்றாரு. பேசும்பொழுது செம எனர்ஜியோட பேசுவாரு. இதை கேட்கும்பொழுது என்ன ஆகும்னா எனக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அவருக்கு மட்டும் இல்ல எனக்கும் பயங்கர பாசிட்டிவா ஃபீல் பண்ணுவேன். நம்ம எல்லாருமே ஒரு நாளைக்கு 10 தடவையாவது இந்த கேள்வியை எதிர்கொள்வோம், எப்படி இருக்கீங்க, ஹவ் ஆர் யூ அப்படின்றத. இன்னில இருந்து நம்ம ஒரு உறுதிமொழி எடுத்துப்போம். இதை நம்ம டிஃபரெண்டா ஹேண்டில் பண்ண போறோம். யாராவது உங்ககிட்ட வந்து ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபேன்டாஸ்டிக்கா இருக்கேன், சூப்பரா இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க. மீடியாக்கரான பதில கொடுக்காதீங்க, ஐ எம் ஃபைன் அப்படின்றத. இன்னில இருந்து இதை மாற்றுவோம். இந்த புக்கை படித்த பிற்பாடு என்னோட அனுபவமே ரொம்ப சிறப்பா தான் இருக்கு. நானும் இப்படி ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரொம்ப ஆடா இருக்கும் இதை பத்தி சொல்றதுக்கு. பின்பு அது ஒரு பழக்கமா மாறிய பிற்பாடு நீங்களே அந்த பாசிட்டிவான எனர்ஜியை பார்ப்பீங்க. நம்மள நிறைய பேர் பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்றது ஒரு பழக்கமே வச்சிருப்போம். அதாவது நம்மளுக்கு உடம்பு சரியில்லைனாலும் சரி இல்லை ஆஃபீஸ்ல ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் யார்கிட்டயாவது அதை சொல்லி புலம்பிட்டே இருப்போம். ஒரு முக்கியமான விஷயத்தை மனசுல வச்சுக்கோங்க. நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது அதை அடுத்தவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்றது யாருமே விரும்புறது இல்லை. முக்கியமா பாத்தீங்கன்னா 90% பேருக்கு வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்றது வந்து அவங்க கேர் கூட பண்றது இல்லை. மிச்ச 10% பேர் வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுவாங்க. சோ உங்களோட பிரச்சனைகளை அடுத்தவங்க கிட்ட சொல்லி புலம்பாதீங்க. உடம்பு சரியில்லைன்னு நம்ம நினைக்கும் பொழுது அதை வந்து திரும்ப திரும்ப ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அதாவது நம்மளுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் தான் அது கொடுக்கும். மனதளவில் வந்து அது என்ன நினைக்க ஆரம்பிக்கும்னா, இவனுக்கு உண்மையிலேயே உடம்பு சரியில்லை, ஸோ இவனுக்கான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத மனது பயங்கரமாக நம்ப ஆரம்பிக்கும். அப்படி நம்ப ஆரம்பிக்கும் பொழுது பாசிட்டிவான ஸ்டெப்ஸை நம்ம எடுக்கிறதுக்கு அது உதவி செய்யவே செய்யாது. ஒரு ப்ராப்ளம் வரும்பொழுது ஒரு புத்தகத்தை எடுத்துக்கோங்க, நம்மளுக்கு சிறப்பாக இருக்க 10 விஷயங்களை பற்றி எழுதுங்க, அதாவது கிராட்டிடியூடுன்னு சொல்லுவாங்க. இந்த 10 விஷயங்களை எழுதும் பொழுது நீங்கள் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆவீங்க, கடவுள் நிறைய விஷயங்களை கொடுத்துருக்காருன்னு நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். இப்போ முக்கியமான மூன்றாவது பகுதிக்கு வருவோம். செயல்படுவோருக்கு எல்லாமே நிறைவேறும் அப்படின்றது தான். அதில் ஒரு முக்கியமான பழமொழியோட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். உன் நண்பனை பற்றி சொல், உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. நாம் பழகும் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளோட எண்ண ஓட்டத்தை மாற்றுறாங்க. அதாவது நீங்கள் ஒரு நெகட்டிவ் பர்சனோட திரும்ப திரும்ப பழகும் பொழுது, நீங்கள் எவ்வளோ பெரிய பாசிட்டிவான ஒரு பர்சனாக இருந்தாலும் அவங்க வந்து நெகட்டிவ் எனர்ஜியை இன்டியூஸ் பண்ணி உங்களையும் ஒரு நெகட்டிவ் பர்சனாக மாற்றிடுவாங்க. இவங்களோட பேர் என்னன்னா எனர்ஜி வாம்பயர்ஸ் அப்படின்னுவாங்க. அதாவது உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி மொத்தத்தையும் உறிஞ்சிட்டு நெகட்டிவ் எனர்ஜிஸை திரும்ப கொடுப்பாங்க. அந்த மாதிரி யாராவது உங்ககிட்ட இருந்தாங்கன்னா தயவு செய்து அவர்களோட பழகிறத குறைத்துக் கொள்ளுங்கள், இல்லை முற்றிலுமா நிப்பாட்டிருங்க. அது உங்களுக்கு மிகச்சிறந்த அனுபவமாக இருக்கும். எப்பொழுதுமே ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட் இருக்கும் மக்களோட நீங்கள் பழகும் பொழுது நீங்கள் ப்ராப்ளத்தை எதிர்கொள்ளும் விதம் எல்லாமே சேஞ்ச் ஆகும். உங்கள் லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் வரும். நிறைய புக்ஸ் படிக்கும் பொழுது இந்த கான்ஸ்டன்டான ஒரு விஷயத்தை எல்லாருமே சொல்கிறாங்க, அதாவது பயத்தை நம்ம வந்து நேருக்கு நேராக எதிர்கொள்ள தயாராகணும். ஃபர்ஸ்ட் இந்த பயம்னா என்ன, நம்மளுக்கு நடக்காத ஒரு விஷயத்தை பற்றி யோசிப்பது தான் இந்த பயம். நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா நீங்கள் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு தயாராகணுன்றது ஒரு முக்கியமான விஷயம். உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்தால் மட்டும்தான் உங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல் எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு தயாராகுங்கள். தோல்வி தான் வெற்றியின் முதல் படி. இது நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம். எம்ஜிஆர் கூட தன்னை அடிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா 3 அடி வாங்கின பிற்பாடு தான் திரும்ப அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி தான் நம்மளும் தோல்வி அடைந்த பிற்பாடு திரும்ப முயற்சிக்கும் பொழுது அது வெற்றியாக மாறும். தோல்வி பயம் சுத்தமாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் சொல்கிறேன். நம்ம இப்போ இருக்கிறது வந்து எரா ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட். நம்ம ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணப்படுவோம் அப்படின்றத புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நம்மளோட ஸ்கில் செட்ஸ் ஏதாவது இருக்குன்னா அதை என்ஹான்ஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக என்ஹான்ஸ் பண்ண பழகுங்க. ஏன் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ண மாட்டேங்கிறோம், ஏன் புது ஸ்கில் செட் பழக மாட்டேங்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயம், எங்க தோல்வியில் போய் முடிந்துடுமோ அப்படின்றது. தயவு செய்து அதை பற்றி யோசிக்காமல் புதிய முயற்சிகளை கையில் எடுங்க. பயத்தை நேருக்கு நேராக சந்திக்கிறவரோட துணிவை கொண்டு வாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா. கடைசி முக்கியமான பாடம் இந்த புக்கு சொல்வது நெட்வொர்க்கிங்கை பற்றி. நம்ம அடுத்தவர்களோட எப்படி வந்து கைகோர்த்து வெற்றி அடையணும் அப்படின்றத பற்றி. தனிமரம் தோப்பாகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எப்போவுமே அடுத்தவங்களோட கொலாபரேட் பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். இது எப்படி பிஸ்னஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது கிளைண்ட்ஸ் நம்மளுக்கு கொண்டு வருது, புதிய பிஸ்னஸ் லீட்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது, அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் உருவாக்குது. வெளியில் என்ன நடக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நம்மளுக்கு சப்போர்ட் செய்வதற்கு வேற யாராவது வெளியிலேருந்து வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இது பிஸ்னஸ்ல இம்பாக்ட். ஸோ பர்சனலாக என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நெட்வொர்க்கிங் பண்ணுவதனால வந்து நம்மளுக்கு சோஷியல் ரிலேஷன்ஷிப் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்றாங்க. ஸோ ஸ்ட்ராங்கான ஒரு நெட்வொர்க்கை நம்ம பில் பண்ணணும், இல்லை அந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் இருக்குன்னா அதோட இணைந்து கொள்ள வேண்டும். இப்படி உருவானது தான் இந்த லயன்ஸ் கிளப், ரோட்ரி, அதாவது லைக் மைண்டட் பீப்புளால் உருவாக்கப்பட்டதான் இந்த எல்லாமே. அவங்க எல்லாருமே ஒன்றாக இணைந்து செயல்பட்டு அதை அவங்களுக்கு பிஸ்னஸ்க்கும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள், அதே மாதிரி பர்சனல் லைஃபுக்கும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க்கோட நம்ம ஸ்ட்ராங்காக இணைந்து செயல்பட வேண்டும். சரி, இப்போ ஃபைனலான கமெண்ட்ஸுக்கு வருவோம். இந்த புத்தகத்திலிருந்து 2 மெசேஜ் மட்டும் நான் கொண்டு போகணும். என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, 2 விஷயங்கள் என்னன்னா, 1, நம்ம வாழ்க்கைன்றது வந்து 10% என்ன நடக்குதுன்றதா இருந்தாலும் 90% அதை நம்ம எப்படி எதிர்கொள்கிறோம் அப்படின்றதான் முக்கியமான ஒரு விஷயம், புரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி 2வது விஷயம், எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணம் போல் தான் வாழ்க்கை. நம்ம எண்ணங்களை எப்பவுமே பாசிட்டிவாக வைத்தோன்னா நம் நினைப்பது தான் நடக்கும்னு சொல்லி இந்த பாட்காஸ்ட்டை முடிக்கிறேன். ஹோப்ஃபுல்லி இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட்சத்தில் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்தியாவில் இருக்க டாப் மியூசிக் மற்றும் பாட்காஸ்ட் தலங்களில் அவைலபிளாக இருக்கும் அண்டர் தி நேம் தி எம்பிஸ் தமிழ் பாட்காஸ்ட். கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது நிறை குறைகள் இருந்தது இல்லை டாபிக்ஸை பற்றி சொல்லணும்னா எனக்கு தி எம்பிஸ் பாட்காஸ்ட் @gmail.com முகவரிக்கு எழுதி அனுப்புங்க, இல்லை இன்ஸ்டாகிராமில் வந்து தி எம்பிஸ் பாட்காஸ்ட்ன்றதுக்கு மெசேஜ் லீவ் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம்பி. வணக்கம், வாழ்த்துக்கள்.